بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري أستغفر الله العظيم ربي من كل ذنب وخطيئة وأتوب إليه لا حول ولا قوة إلا بالله. நேற்று நாம் படித்த பாடங்களின் சுருக்கம், நோன்புடைய ருக்குன்களை பற்றி நேற்று நாம் படித்தோம். நோன்புடைய ருக்குன்கள் இரண்டு. முதலாவதாக நீயத் இருக்க வேண்டும். நீயத்தில் இரண்டு விஷயங்கள் கவனிக்கப்பட வேண்டும். ஒன்று, ஒரு அமலை யாருக்காக செய்கிறோம் என்று. இரண்டாவது, நாம் செய்யக்கூடிய அமல் எந்த அமல். இப்படியாக இரண்டு விஷயங்கள் நீயத்தில் கவனிக்க வேண்டும். அடுத்ததாக நோன்புடைய இரண்டாவது ருக்குன், அதாவது ஃபஜ்ர் உதயமாகுவதிலிருந்து, அதிகாலை சூரியன் விடிவதிலிருந்து மாலை நேரம் வரை நோன்பை முறிக்கக்கூடிய எல்லா செயல்களை விட்டு விலகி இருக்க வேண்டும். அது நம்ம நோன்புடைய ருக்குன் என்று பார்த்தோம். அதற்கு முன்பாக நோன்புடைய ஷரத்துகளை பார்த்தோம். அடுத்ததாக நோன்பை விடுவதற்குரிய காரணங்கள், நோன்பை விடுவதற்குரிய காரணங்கள் அல் உதுர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எந்தெந்த காரணத்தினால நோன்பை விடலாம், எந்தெந்த செயல்கள் நோன்பை முறித்துவிடும், அதெல்லாம் நம்ம அடுத்த பாடத்தில் படித்தோம். அதில் முதலாவதாக சொல்லும்போது தற்காலிகமான நோய், அதாவது விரைவில் சுகம் பெறக்கூடிய, விரைவில் குணமடையக்கூடிய நோய், அந்த நோயின் காரணமாகவும் நோன்பை நாம் விட்டுவிட்டு பிறகு சுகமடைந்தவுடன் நாம் நோன்பை கதா செய்து கொள்ளலாம். அந்த விஷயத்தை நம்ம பார்த்தோம். அதே போல இந்த நோன்புடைய நோன்பை விடுவதற்குண்டான காரணங்கள்ல நாம் வந்து, அதாவது நோயை பற்றி சொல்லும் பொழுது இந்த நோய் எப்படி எப்படிலாம் இருந்தா அதுக்கேற்ற மாதிரி நோன்பு வைப்பதனுடைய அல்லது விடுவதனுடைய சட்டங்கள் மாறும். ஒருவருக்கு அறவே சிரமம் இல்லை நோன்பு வைப்பதால, அப்ப அவர் கண்டிப்பா நோன்பு வச்சிடணும். சிரமம் இருக்கு, வேற ஏதாவது பிரச்சனை அதிகமாகிவிடும் என்ற பயம் இல்லை, அப்ப அவர் நோன்பு விடுறது சிறந்தது. இல்ல, நோன்பு வைத்தால் சிரமமும் உண்டு அதனால் ஆபத்தும் இருக்கிறது என்று இருந்தால் கண்டிப்பாக அவர் நோன்பை விட்டுவிட வேண்டும். நோன்பு வைப்பது அவருக்கு ஹராம். அந்த விஷயங்களையும் நேற்று நிறைய ஹதீஸுகளுடன் நம்ம பார்த்தோம். அதே போல நோன்பை விடுவதற்குண்டான காரணங்கள்ல இரண்டாவது காரணமாக, நோயின் காரணமாக முற்றிலுமாக பலவீனம் அடைந்து விட்டவர், அதாவது இனிமேல் அவர் சுகம் பெறுவதற்குண்டான எந்த வாய்ப்பும் கிடையாது, அல்லது தள்ளாடக்கூடிய வயதை அடைந்து நோன்பு வைப்பதற்குரிய உடல் வலிமை இல்லாதவர், பசியா அவரால் இருக்க முடியாது, தாகமா இருக்க முடியாது, ரொம்ப பலவீனப்பட்டு போயிட்டார், அந்த மாதிரி நபர்களும் நோன்பை அவர்கள் விட்டுவிடலாம். அதுக்கு அவங்க என்ன பரிகாரம் செய்யணும், அந்த விஷயங்களையும் நம்ம நேர்த்து பார்த்தோம். அதுல குறிப்பா நம்ம பார்த்ததுல பரிகாரம் செய்வது, எப்படி பரிகாரம் செய்வது, ஒன்று உணவு சமைத்து ஏழைக்கு உணவளிப்பது, அல்லது 1.5 கிலோ அரிசியோ கோதுமையோ பேரிச்சம்பழமோ ஏழைகளுக்கு கொடுப்பது. இந்த விஷயங்களை பார்த்தோம். அடுத்ததாக நோன்பை விடுவதற்குரிய மூன்றாவது காரணம், அதாவது பயணம். ஒரு மனிதர் பயணத்தில் இருந்தால் அதுவும் அந்த தொழுகையை சுருக்குவதற்கு அனுமதிக்கப்பட்ட அந்த தூரம் அளவுக்கு அவர் பயணம் செய்தால் அவர் நோன்பை விட்டுவிடலாம். அந்த விஷயத்தை நம்ம பார்த்தோம். அப்ப அந்த பயணத்தில் தான் கொஞ்சம் விரிவான சில விளக்கங்களை பார்த்தோம். பயணத்தில் நோன்பு வைப்பதனுடைய அந்த வகைகள், அதாவது நோன்பு வைப்பதற்கு அனுமதியும் இருக்கு, விடுறதுக்கு அனுமதி இருக்குது, புரியுதுங்களா? ரெண்டுமே ஒன்று தான். அது ஒரு விஷயத்தை பார்த்தோம். இரண்டாவது, எது விருப்பமோ அது செய்யலாம், நோன்பு வைக்கவும் செய்யலாம் விடவும் செய்யலாம். அப்ப என்ன அர்த்தம், அதாவது கொஞ்சம் சிரமம் இருக்கு ஆனால் அதை தாங்குவதற்குண்டான உடல் வலிமையும் அவருக்கு இருக்கிறது. இந்த மாதிரி மனிதருக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கொடுத்த சலுகையை நம்ம பார்த்தோம். மூன்றாவது நோன்பை விடுவதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வம் ஊட்டியது, கட்டளையிட்டது, நோன்பு வைப்பதை தடை செய்தது. அது மூன்றாவது வகை என்பதாக பார்த்தோம். அதுக்கு பிறகு இந்த பயணத்தில் நோன்பு வைப்பதை மார்க்க அறிஞர்கள் சட்டத்தின் அடிப்படையில் எப்படி பிரிக்கிறாங்க என்று பார்க்கும் பொழுது, ஒன்று நோன்பை விடுவது ஜாயிஸ், இரண்டாவது நோன்பை விடுவது சுன்னத்து, மூன்றாவது நோன்பை விடுவது வாஜிப். இந்த அடிப்படையில் அறிஞர்கள் பிரித்ததையும் நம்ம பார்த்தோம். அடுத்ததாக நோன்பை விடுவதற்குரிய காரணமாக குறிப்பாக பெண்கள் சம்பந்தப்பட்ட அந்த தங்கடங்கள், அவர்களுக்கு மாதவிடாய் வருவதோ அல்லது பிரசவ உதிரம் வருவதோ, இது விஷயமா கண்டிப்பா அவர்கள் நோன்பை விட்டுவிட வேண்டும். பிறகு அந்த விட்ட நாடுகளுடைய நாள்களை சரியாக கணக்கிட்டு அவர்கள் சுத்தமானவுடன் அந்த நோன்பை கதா செய்து கொள்ள வேண்டும். இது மூன்றாவது காரணமாக நாம் படித்தோம். நான்காவது காரணமாக ஒரு பெண் கர்ப்பம் உண்டாகியிருப்பது அல்லது பிள்ளைக்கு பால் ஊட்டுவது, இது நான்காவது காரணமாக நம்ம படித்தோம். அந்த நான்காவது காரணம் படிக்கும்போது அதிலும் உள்ளுக்குள் சில விளக்கங்கள் இருந்ததை பார்த்தோம். அதாவது இப்படி தனக்கு ஆபத்து ஏற்படும் என்று பயந்தால் அந்த பயம் எந்த அளவுக்கு, ரொம்ப பெரிய பயம் இல்ல, ஓகே அவனுக்கு பிரச்சனை இல்லைன்னா கண்டிப்பா வைப்பாங்க, இல்ல கொஞ்சம் பிரச்சனை தான் உங்க பயம்தான் அப்படின்றது அவங்க விடுறது சிறந்தது, இல்ல வச்சா ரொம்பவே ஆபத்து அப்படிங்கிற பயந்தாங்கன்னா ரொம்ப விட்டு விடுவது கட்டாயமாகி போயிடும். ஆனா குழந்தையின் விஷயத்தில் அவர்கள் பயந்தார்கள் என்றால் கண்டிப்பா நோம்ப விட்டுடணும். ஏன்னா குழந்தையின் விஷயத்தில் பயப்படும் பொழுது அது எது வரைக்கும் போய் சேரும் என்று நமக்கு சொல்ல முடியாது. வயிற்றில் உள்ள குழந்தையை பயப்படும் பொழுதோ அல்லது பால் ஊட்ட குழந்தை பால் ஊட்டக்கூடிய குழந்தைக்கு நம்ம வந்து அதுக்கு ஏதாவது ஏற்பட்டுடும், அது குழந்தை வந்து தாய்ப்பாலை தவிர எதையுமே சாப்பிடுறது இல்லை, புரியுதுங்களா? அப்போ வந்து அதால தாங்க முடியுமா அந்த அளவுக்கு, முடியாதுன்னு தான். அப்ப குழந்தைக்கு பிரச்சனைன்னு சொன்னா கண்டிப்பாக விட்டுட்டு பிறகுதான் அவர்கள் கதா செய்யணும். அது வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஐந்தாவது காரணம், நோன்பை விடுவதற்குரிய ஐந்தாவது காரணம், முதல் காரணம் நோய், இரண்டாவது காரணம் பயணம், மூன்றாவது காரணம் பெண்களுக்குண்டான அந்த சிரமங்கள், நான்காவதாக கர்ப்பம் உண்டாயிருப்பது அல்லது குழந்தைக்கு பால் ஊட்டுவது. ஐந்தாவது காரணம், மார்க்கத்தில் இக்ரா என்று ஒரு சட்டம் இருக்கிறது. இக்ரா ஹம்சா கசராவுடன், அதாவது தான் நிர்பந்திக்கப்படுது, வலுக்கட்டாயம் செய்யப்படுது. ஒரு மனிதர் நோன்பு வைத்திருக்கிறார், அந்த நேரத்தில் அவர் இங்கே எடுத்தப்பா சில பாவிகளிடம் மாட்டிக்கிறார், ஏதோ பிரச்சனை, அது பல பிரச்சனைகளா இருக்கலாம் ஒரு கற்பனையில வச்சுங்க. இப்ப அந்த பாவிகள் அவரை, நீ நோன்பை விட்டு விடு, இல்லைன்னா உன்னை கொலை பண்ணிடுவேன், இல்லைன்னா உன் கை காலை எடுத்துருவேன், இல்லைன்னா உன் பிள்ளைங்களை கொண்டுடுவேன், இந்த மாதிரி பயமுறுத்துறாரு. சரி, இப்ப பயமுறுத்தக்கூடியவருக்கு தான் எந்த ஒரு செயலை கொண்டு பயமுறுத்துறாரோ அதை செய்வதற்கும், அதாவது அவர் சொல்றபடி தான் செய்யவில்லை என்றால் அவர் எப்படி பயமுத்துறாரோ அதை செஞ்சிருவார். அந்த அளவுக்கு உண்டான வலிமையும் இருக்குது, அது எதுக்கும் துணிஞ்சவர். இப்ப இவர் தனியா நிர்பந்தமா மாட்டிக்கிட்டாரு, இவருக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை. இப்ப இந்த நேரத்தில் என்ன செய்யறது, இல்ல நீ என்ன கொண்டாலும் பரவாயில்ல நான் நோம்பு விட மாட்டேன் அப்படின்னு இருக்கலாமான்னு கேட்டா இருக்கக்கூடாது, நோம்பு விட்டுருணும், விட்டுட்டு பிறகு அவர் கதா செய்து கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? அந்த நிர்பந்தித்த அந்த அச்சுறுத்திய பாவிகளுக்கு இவர் விட்டதனுடைய பாவம் அவங்கள போய் சேரும், இவரை போய் சேராது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த மாதிரி ஒரு இக்கட்டான நிலைக்கு ஒரு மனிதர் தள்ளப்பட்டு விட்டால் அந்த நேரத்தில் அவருக்கு அச்சுறுத்தல் கொடுக்கப்படுகிறது. நீ நோன்பை விடவில்லை என்றால் உன்னை கொன்று விடுவோம், அல்லது உன் பிள்ளைகளை கொன்று விடுவோம், அல்லது உன் கண்ணு காது காலை எடுத்துருவோம், அல்லது உன் பிள்ளைகளை கை கால் கண்ணை எடுத்துருவோம், இந்த மாதிரியாக பயமுறுத்துகிறார்கள். இப்படி ஒரு இக்கட்டான நிலையில் மாட்டிக்கொண்டால் ஒரு நோன்பாளி, இந்த நேரத்தில் அவர்களுடைய பேச்சுக்கு இணங்கி நோன்பை விடவில்லை என்றால் அவர்கள் எதை கொண்டு பயமுறுத்துகிறார்களோ அதை அவர்கள் கண்டிப்பாக செய்து விடுவார்கள். அந்த மாதிரி இவருக்கு தெரிந்தால் இவர் வம்பு பிடிக்காம நோன்பை விட்டுட்டு பிறகு நோன்பை இவர் கதா செய்து கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? இது சம்பந்தமா தான் நம்ம சில ஹதீஸ்களை பாடத்தில் பார்க்கிறோம். அதுல குறிப்பா அந்த ஹதீஸ்கள் ஏறக்குரிய மூன்று ஹதீஸ்கள் இருக்கும். அந்த மூன்று ஹதீஸ்கள்லையும் சரி, ஒரு ஆயத்து ரெண்டு ஹதீஸ். முதலாவது ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான், யாராவது நிர்பந்திக்கப்பட்டு குஃபருடைய வார்த்தைகளை சொல்லிவிட்டார். இப்போ ஒரு முஸ்லீம காஃபிர்கள் பிடிச்சுக்கிறாங்க. இப்ப நம்ம இந்தியாவில் நிறைய வீடியோக்கள் பார்க்கிறோம், முஸ்லீம்களை வந்து தனியான ஒரு இடத்துல அவர்கள் செல்லும் போது மாட்டியும் அவர்களை பிடித்துக்கொண்டு காஃபிர்கள் அடிக்கிறாங்க, ஜெய் ஸ்ரீராம் சொல்லு அல்லது இந்த மாதிரி ஏதாவது அவங்களுடைய வார்த்தைகளை சொல்ல சொல்றாங்க, அல்லது ரசூலுல்லாவை இயேசு சொல்றாங்க, அல்லாவை இயேசு சொல்றாங்க, பயங்கரமா அடிக்கிறாங்க. அப்ப அடிச்சு கொண்டே போட்டுருவான், அந்த அளவுக்கு அவங்க அடிச்சு கொண்டிருக்காங்க சொல்லலைன்னா. இப்ப இந்த மாதிரி நேரத்தில் இவருக்கு அனுமதி இருக்கு. இவர் தன்னுடைய நாவினால் உள்ளத்தை பாதுகாத்துக் கொண்டு நாவினால் மட்டும் குஃபருடைய வார்த்தைகளை சொல்லிவிட்டு உயிரை தன்னுடைய உடலை பாதுகாத்துக் கொள்வதற்கு இவருக்கு அனுமதி இருக்கு. அல்லாஹ் சொல்றான், இந்த மாதிரி யாரு நிர்பந்தத்தில் செஞ்சிட்டாங்களோ நான் அவங்களை மன்னிச்சிருவேன் சொல்லி. அப்ப அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள், நிர்பந்தத்தில் குஃப்ரை செய்தவரையே அல்லாஹ் மன்னிச்சிட்டான். நிர்பந்தத்தினால குஃப்ரை செய்தவர்களையே அல்லாஹ் மன்னித்து விடும்போது நோன்பை விடுவது என்பது குஃப்ர் கிடையாது, அதை விட சின்ன பாவம் தான். குஃப்ரை கவனித்து பார்க்கும்போது அதை விட குறைந்த பாவம் தான். அப்ப கண்டிப்பா அல்லாஹு தஆலா இதையும் மன்னித்து விடுவான். புரியுதா? சரி, குர்ஆனுடைய பாடத்தில் வரும்போது இந்த சில விளக்கங்களை நம்ம பார்ப்போம். அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரெண்டு ஹதீஸ். முதலாவது ஹதீஸ் அபூதர் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, இரண்டாவது ஹதீஸ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹும் அறிவிக்கிறாங்க. அபூதர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஹதீஸும் அதே போல இப்னு அப்பாஸ் இவங்களுடைய ஹதீஸும் ஒரே கருத்து தான். வார்த்தைகளில் ஒரு வார்த்தை மட்டும் கொஞ்சம் வித்தியாசப்படும். அபூதருடைய ஹதீஸ்ல தஜாவஸ என்றும் இப்னு அப்பாஸுடைய வார்த்தையில வதா என்று வரும். ரெண்டுத்துக்கும் ஏறக்குறைய அர்த்தங்கள் ஒன்றுதான், ஆனா கொஞ்சம் சின்ன வித்தியாசம் இருக்கு. அதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அபூதர் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்ல, இன்னல்லாஹ தஜாவஸ அன் உம்மதி அல் ஹதா வன்னிஸ்யான வமஸ்துக்ரிஹு அலைஹி, அல்லாஹு தஆலா என் உம்மத்தை விட்டு கடந்து விட்டான், என் உம்மத்தை பரவாயில்லை அப்படின்னு விட்டுட்டான். எப்படி பரவாயில்லை, நீங்க இதை செஞ்சீங்களா பரவாயில்லை, நான் அதை விட்டுட்டேன், அதாவது குற்றமா நான் எடுக்கல. மூன்று விஷயங்களை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அது என்ன, அவர்கள் தெரியாமல் செய்து விட்ட செயல். ஹதவுன் என்றால் தெரியாமல். இப்ப மார்க்க சட்டத்தை தெரிந்து கொள்வதற்கு முன்பு, ஒரு விஷயம் ஹராம் என்று தெரிவதற்கு முன்பு அவர் ஒரு தப்பை செஞ்சிட்டார். இப்ப சில பேரு புதுசா இஸ்லாமுக்கு வந்திருக்கிறாங்க, அல்லது முஸ்லீமா தான் இருந்தாங்க, ஆனா மார்க்க அறிஞர்கள் மார்க்க அழைப்பாளர்கள் முஸ்லீம் சமுதாயத்தோட அவங்களுக்கு அதிகமான பழக்கம் இல்லாமல் இருந்துச்சு. சினிமா பார்க்கறது, இசை கேட்கறது, இதெல்லாம் அவர்கள் செய்து கொண்டிருந்தாங்க. அப்ப கொஞ்ச நாளுக்கு பிறகு அவங்களுக்கு தெரிய வருது. அப்ப இதுவரைக்கும் தெரியாம அவங்க செய்துட்டாங்களே, அல்லாஹ் சரின்னு மன்னிச்சோம். தெரிஞ்ச உடனே அவர் அந்த தப்பை விட்டு விலகி கொண்டால் இது நாள் வரைக்கும் தெரியாமல் செய்த தவறுகளை அல்லாஹ் மன்னித்து விடுவான். அதான் ஹதவுன் என்று சொல்லப்படும். இரண்டாவதாக மறதி, மறந்து செய்த பாவங்கள். புரியுதுங்களா? மறந்து செய்த பாவங்கள்னா என்ன, பாவத்து போய் யார் மறந்து செய்வா அப்படின்னா அப்படி கிடையாது. அதாவது கடமைகளை விடுவதும் பாவம். ஒன்று பொய் பேசுறது பாவம், புரியுதா? அதே போல செயல்கள் இருக்கு, பொய் பேசுறது, ஏமாத்துறது, மோசடி செய்யறது, கோல் சொல்றது, இதெல்லாம் செய்கின்ற செயல்களில் உள்ள பாவங்கள். பாவத்தினுடைய இன்னொரு வகை இருக்கு, செய்ய வேண்டிய செயல்களை செய்யாமல் விடுவது. இப்ப தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழ வேண்டும், விட்டுறாரு, பாவமா இல்லையா? பாவம். பெற்றோர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், அவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும், நன்மை செய்யாம விட்டு விடுகிறார், பாவமா இல்லையா? இப்ப பாவத்தில் இரண்டு வகையாக நம்ம பார்க்கிறோம். ஒன்று என்ன, செய்கின்ற பாவங்கள், புரியுதுங்களா? அந்த பாவத்தை செய்யாதீங்க நல்லா சொல்றான். புறம் பேசுவது, மது குடிப்பது, பொய் பேசுவது, ஏமாற்றுவது, மோசடி செய்யறது, அநியாயம் செய்யறது, இதெல்லாம் செய்கின்ற பாவங்கள், செய்யப்படக்கூடிய செயல்கள். இதை நம்ம விட்டுடணும். இதை செய்யறது பாவம், இதை விடுறது நன்மை. இதை செய்வது பாவம், விடுவது நன்மை. இன்னொன்று இருக்கிறது, அதை கண்டிப்பா செய்யணும், செய்யாமல் விடுவது பாவம். இப்ப உதாரணமா பெற்றோர்களுக்கு உதவி செய்யறது, புரியுதா? அதே போல வந்து தொழுகை, அதற்குரிய நேரத்தில் தொழுகிறது, ஜக்காத்து கடமையானால் ஜக்காத்து கொடுப்பது, ஜக்காத்து கடமையானவர் ஜக்காத்து கொடுக்காமல் இருப்பது பாவம், ஹஜ் கடமையானவர் ஹஜ் செய்யாமல் இருப்பது பாவம். அப்ப இந்த மாதிரி ரெண்டு வகை இருக்கு. அப்ப ஒரு மனிதர் செய்ய வேண்டிய செயல்களை மறதியில் செய்யாம விட்டுட்டார், அப்ப பாவம். ஆனா மறந்ததுனால அதை விட்டார். இப்ப தொழுகையுடைய நேரம் வந்துருச்சு, முகருடைய நேரம் வந்துருது, அவர் ஒரு இடத்துல இருக்கிறாரு, வேலையில் இருந்தாரு, அல்லது தூங்கிக்கிட்டு இருந்தாரு, அல்லது ஏதாச்சும் ஒருத்தட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு. உண்மையிலேயே அவருக்கு தொழுகையை விட வேண்டும் என்ற மனசு கிடையாது, தொழுகையுடைய நேரத்தை எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருந்தாரு. ஆனா தொழுகையின் நேரம் வந்ததும் அந்த நேரம் போனதுமே அவருக்கு தெரியல, போய் கொஞ்ச நேரம் கழிச்சுதான் அவருக்கு தெரியுது, ஆஹா அசருடைய நேரம் வந்துச்சு போயிருச்சு, நமக்கு தெரியாம போயிருச்சேன்னு. அப்ப தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழுவது கடமை, அதை தவற விடுவது பாவம். அதான் இவர் செய்திருக்கிறார், தவற விட்டுக்கிறார். வேண்டும் என்று தவற விட்டாரா, மறதியினால தவற விட்டாரா? மறதியினால தவற விட்டார். இதையும் அல்லாஹ் சொல்ற, நான் விட்டுட்டேன், நான் உனக்கு இதையும் நான் பதிவு பண்ணதா விட்டுட்டேன். மூன்றாவதாக நிர்பந்தமாக செய்விக்கப்பட்டது, அவனுக்கு அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று மனசுல எந்த நாட்டமும் கிடையாது, மனசுல விருப்பமோ ஆசையோ எதுவுமே கிடையாது, புரியுதுங்களா? மூன்றாவது ஒரு மனிதர் வந்து நிர்பந்திக்கிறார், கழுத்துல கத்தி வைக்கிறார், அதனால இவர் செஞ்சிட்டார். அல்லாஹ் சொன்னா நான் உனக்கு அதையும் மன்னித்து விட்டேன், புரியுதுங்களா? தஜாவுசன் வதா என்று சொன்னாலும் ஏற்கனவே நம்ம இதுக்கு முன்னால அர்த்தத்தை படிச்சிட்டோம். அல்லாஹு தாலா முற்றிலுமாக அதை நீக்கிவிட்டான், அது உன்னுடைய ஏற்றிலே இருக்காது. அல்லாஹ் எவ்வளவு பெரிய ரஹ்மான் பாருங்க, ரஹீம் பாருங்க, அவர் அதை செஞ்சிருக்கிறாரு. ஆனா அதற்கு இந்த மூன்றில் ஒன்றுதான் காரணம், ஒன்று தெரியாமல் இருந்தது, அல்லது மறதியினால, அல்லது நிர்பந்திக்கப்பட்டதுனால. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உன்னை விட்டு முற்றிலுமாக நான் அந்த குற்றத்தை நீக்கிவிட்டேன், நான் உனக்கு அதை மன்னித்து விட்டேன், அதை இல்லாமல் ஆக்கிவிட்டேன் சொல்லி, புரியுதுங்களா? அப்ப நமக்கு அதாவது நோன்பை முறிப்பதற்குரிய காரணங்களில் ஐந்தாவது காரணமாக அறிஞர்கள் குறிப்பிடுவது நிர்பந்திக்கப்படுதல். நிர்பந்திக்கப்படுதல் என்றால் அச்சுறுத்தலோடு நிர்பந்திக்கப்படுது. சும்மா ஒருத்தர் சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுங்க, இப்ப பாத்தீங்கன்னா எந்த வீட்டுக்கு விருந்தாளியா போனாலும் எல்லாரும் தான் நிர்பந்திக்கிறாங்க, யாராவது சும்மா விடுறாங்களா? எந்த வீட்டுக்கு போனாலும் தின்னு 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 தின்னு, தின்றதுக்கு இடமே இல்லையா, தின்னு 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 போதும்னு சொன்னா விடுவாங்களா? தமிழ்நாட்டில் எப்படி கலாச்சாரம் சொன்னா, இந்த ஊர் பாருங்க, நான் எதுக்கு இந்த தமிழ்நாட்டை திட்டுறேன், முசிபத்து பிடிச்ச ஊர் இது. இப்ப வந்து சாப்பிடுவாங்க, சாப்பாடு எல்லாம் அவங்களுக்கு முன்னாடி வச்சிருப்போம், வச்சிருப்பீங்க, ஆனா அவங்களா எதுவும் எடுத்து வச்சுக்க மாட்டாங்க, நீங்க எடுத்து வச்சாதான் சாப்பிடுவாங்களா? எனக்கு என்ன கையா இல்லை உனக்கு, புரிஞ்சா? சரின்னு சொல்லிட்டு ஒரு தடவை எடுத்து வைப்பீங்க. உனக்கு பசி இருக்குது, தேவை இருக்குது, ஆசை இருக்குதுன்னா எடுத்து வைக்கும்போது சும்மா இருக்க வேண்டியதானே, சும்மா போதும் போதும், சும்மா போதும் போதும், சொல்றாரு. சாப்பாடு நீங்க வகை வகையா ஆக்கி வச்சிருப்பீங்க, முன்னாடி வச்சிருக்கீங்க, சாப்பிடுங்க, தேவைக்கு எடுத்து சாப்பிட வேண்டியதானே, சாப்பிடவும் மாட்டானுவ, எடுத்து வச்சாலும் வேணாமானுவ. அப்புறம் போயிட்டு இது பாருங்க, ஒரு தடவை தான் எடுத்து வச்சா, ரெண்டாவது தடவை எடுத்து வைக்கலாமா? இவன் வைக்கும்போதே வேணாம் வேணாம், புரிஞ்சா? இது ஒன்று. இப்ப இதுக்கு பயந்துகிட்டு வீட்டு விருந்து கொடுக்கறவங்க என்ன செய்யறாங்க, உண்மையிலே ஒருத்தர் வேணாம்னு சொன்னாலும் அவனை விடுறதில்ல, உண்மையிலே ஒருத்தர் சுகரு பிபி கொலஸ்ட்ரால் ஏதாவது மாட்டிருப்பான்னு வச்சுங்க, ஏதாவது பிரச்சனையா இருக்கும், அவன் உண்மையிலே கையெடுத்து கும்பிடுவான், அம்மா சாமி விட்டுருங்க சொல்லு, இல்ல இல்லங்க சாப்பிடுங்க. ஏன்னா இப்படி எல்லாரும் ஃபார்மாலிட்டிக்கு சொல்றாங்க, நம்ம அவர் பிரஸ் பண்ணி வைக்கலன்னா குறை சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, உண்மையிலேயே யாராவது வேணும்னு சொன்னா கூட விடுறதுல வச்சு தின்னு 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 திணிக்க வேண்டியது. புரியுதா? இதுவும் ஒரு வகையில நிர்பந்தம் தான். புரியுதா உங்களுக்கு? இப்ப நீங்க இந்த மாதிரி நோன்பு வச்சுக்கிட்டு போறீங்க ஒருத்தருக்கு, புரியுதா, தெரியல ஒருத்தருக்கு பரவாயில்லங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்கிறாரு, பரவாயில்ல என்ன ரொம்ப நிர்பந்தப்படுத்தினாரு அதனால சாப்பிட்டேன்னு சொல்லிக்கலாமா? இது நிர்பந்தம் கிடையாது. நிர்பந்தம் அச்சுறுத்தல், அங்க ஒரு வார்த்தை சேர்த்திருப்போம், நீ சாப்பிடல மௌனம் கழுத்துல குத்திடுவார், கத்தி எடுத்து குத்தி, இந்த மாதிரி உயிருக்கு ஆபத்து ஏற்படும்படியாக பயமுறுத்தி நிர்பந்தப்படுத்துறது. புரியுதா? அந்த நிர்பந்தத்தில் நம்ப விட்டுறோம். புரியுதா? வடநாடு போனீங்கன்னா அங்க என்ன செய்வாங்க, சாப்பாடாக்கி கொண்டு வந்து முன்னாடி வச்சிருவாங்க, வச்சுட்டு வீட்டில் உள்ளவங்களும் எல்லாரும் வந்து உட்காந்துருவாங்க, ஆண்களா இருந்தா ஆண்களோட பெண்களா இருந்தா பெண், அவங்களும் உட்காந்துட்டு பிஸ்மில்லா சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க போயிட்டு உங்க ஊர் மாதிரி வெயிட் பண்ணிட்டு நமக்கு வருவாங்க, ஊத்துவாங்க, தொட்டுக்கை வைப்பாங்க, அப்பளத்தை வைப்பாங்க, சட்னியை வைப்பாங்க, சாம்பார் ஊத்துவாங்க, நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தா பட்னியா தான் எஞ்சி வரணும். நீங்க பாட்டுக்கு எடுத்து வச்சு வயிறார சாப்பிட்டு குறையே சொல்ல மாட்டாங்க. இந்த ஊர்ல இன்னொரு பிரச்சனையை பாருங்க, முசிபத்துங்க இந்த ஊரு. நீங்க போய் ஒரு வீட்டில் உட்காந்துக்கிட்டு சரி கொண்டாந்து வச்சுட்டாங்களே சாப்பிட சொல்லிட்டாங்களே அப்படின்னு நீங்க எடுத்து வச்சீங்கன்னா, நீங்க போனோட பாருங்க, அவன் பாட்டுக்கு எடுத்து வச்சு தின்னுட்டே இருக்காங்க அவங்க வீட்டில் சாப்பிட்ட மாதிரி. என்னங்க கொஞ்சம் கூட நாகரீகமே இல்லைங்க அவனுக்கு. அப்படிமா நல்லா சாப்பிடுங்கம்மாங்க, சரி இருக்கிறதுனா சட்டியில் வந்த பாத்திரத்தில் உள்ளதெல்லாம் எடுத்து வச்சு நல்லா சாப்பிட்டோட பாருங்க, கொஞ்சம் கூட உடல பஞ்சத்தில் அடிபட்டவன் போல இருக்கு, எங்க இருந்தா வந்தான் போல இருக்கு, எல்லாத்தையும் தின்ட்டு போயிட்டாங்க. சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னா நல்லா சாப்பிடுங்கன்னு சுத்தமா வளைச்சுட்டு போயிட்டாங்கம்மா. இந்த ஊர் இருக்கிறது சரியான பொய்யான ஊரு, இஹ்லாஸே கிடையாது இந்த ஊர்ல. புரியுதா? வச்சு சாப்பிட்டாலும் திட்டுவான், வச்சாலும் திட்டுவான், வக்கீலனாலும் திட்டுவான், எதுக்கு எடுத்தாலும் குறை, எதுக்கு எடுத்தாலும் ஒரு மொட்டை சொல்ல சொல்லணும், ஒரு குறை சொல்லணும், மனசு திருப்தி ஆகாதுங்க இவங்களுக்கு. அதனாலதான் பாருங்க, இந்தியாலேயே மாமியார் மருமக சண்டை வந்து தமிழ்நாட்டில் தான் அதிகம். மாமியார் மருமக சண்டை தமிழ்நாட்டில் தான் அதிகம், வடநாட்டில் அப்படி கிடையாது. அவங்கவுங்க மைண்ட் ஒரு பிசினஸ், அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அவங்கவுங்க போயிட்டு இருப்பாங்க. இந்த ஊர்ல எப்படின்னு சொன்னா, இந்த மருமகளுக்கெல்லாம் வீட்டுக்கு போயிருச்சுன்னா பயந்துகிட்டே இருக்கணும். எப்படி இந்த மில்ட்ரி வந்து பார்டர்ல இருக்கிற மில்ட்ரி இருக்கு பாருங்க, அந்த பார்டர்ல இருக்கிற மில்ட்ரி மாதிரி அலாட்டா எப்போதும் மாமியார் சொன்னாலும் உடனே சொல்லுங்க, உடனே வந்தாலும் பிரச்சனை, லேட்டா வந்தாலும் பிரச்சனை, எது கேட்டாலும் தலைவலி. முதலாவது நோய், இரண்டாவது பயணம், மூன்றாவது பெண்களுக்குண்டான நிர்பந்தம், நான்காவது கற்பம் தரித்திருப்பது அல்லது பால் ஊட்டுவது, ஐந்தாவது நிர்பந்திக்கப்படுது, ஆறாவது. இது ஆறாவது காரணம் எப்படி என்றால், இது பிரச்சனை உங்களுக்கு இல்லை ஆனா பிறருக்கு பிரச்சனை. அந்த பிரச்சனையிலிருந்து பிறரை பாதுகாக்க வேண்டும் என்றால், அந்த பிரச்சனையில் பிறருக்கு உதவ வேண்டும் என்றால், நோன்பாளி நோன்பை விட்டுட்டு போனாதான் அவருக்கு உதவ முடியும். இவர் நோன்பை வைத்துக் கொண்டு பிரச்சனை ஏற்பட்டவருக்கு உதவி செய்ய போனா இவரும் பிரச்சனையில் ஆளாயிடுவார். அல்லது எந்த ஒரு உதவிக்காக போறாரோ அந்த உதவி இவரால் செய்ய முடியாது. இப்ப ஒரு ஊர்ல பூகம்பம் ஏற்பட்டுச்சு, ஒரு சுனாமி வந்துருச்சு, மக்கள் எல்லாம் நூத்து கணக்கில் ஆயிரக்கணக்கில் ஜனாதா கிடக்குது, எல்லாரையும் எடுக்கணும், இதுல குற்றுயிரும் கொலவுயிருமா பாதி பேர் கிடக்குறாங்க, அவங்கள தூக்கிட்டு ஓடணும், இதெல்லாம் நோன்பு வைத்துக் கொண்டு சாத்தியமா? முடியாது. புரியுதுங்களா? நோன்பு வைத்துக் கொண்டு வேலைகளை எவ்வளவு குறைச்சு கொள்வோமோ அவ்வளவு நல்லது. அப்ப இந்த மாதிரி இருக்குது. அப்ப நோன்பை இவர் விட்டுட்டு போனாதான் இவர் எந்த ஒரு உதவிக்காக போறாரோ அந்த உதவியை இவர் சரியா செய்ய முடியும். அல்லாஹ்வுத்தலா மன்னிச்சிட்டான், சரி நீ பிறருடைய உயிரை பாதுகாக்கிறதுக்காக நோன்பு விடுறத நான் மன்னிச்சிட்டேன். புரிஞ்சுங்களா? இப்ப சில நேரங்களில் பாருங்க, ஒரு கட்டிடத்துல நெருப்பு பத்திக்கிட்டு எரியும். இப்ப அந்த ஃபயர் சர்வீஸ்ல வேலை பார்க்கறவங்க அதுக்குண்டான ஆடையை அணிந்து கொண்டு அவங்க உள்ளார போய் அங்க மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்கள வெளியே கொண்டு வரணும். அப்ப அந்த நேரத்தில் புகை சுவாசிக்கிறதுலாம் பெரிய பிரச்சனையா இருக்கும். அப்ப அந்த நேரத்தில் அவங்க தேவையான அளவு தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கணும், உடம்பு ஹீட் ஆகிட்டே இருக்கும், இல்லைன்னா இவங்க மயக்கடிச்சு விழுந்துடும். புரியுதா? அதே போல வந்து இந்த திடீர்னு வெள்ளத்துல மாட்டிக்கிட்டாங்க, நீந்தி போய் அவங்களை காப்பாற்றணும் மிலிட்டரி. இப்ப இவர் நோம்பு வச்சுக்கிட்டு நீந்த முடியுமா? எவ்வளவு நேரம் நீந்துவாரு? கொஞ்ச நேரத்துக்கு நீந்துவாரு, ஒரு ஆளை காப்பாத்துற வரைக்கும் நீந்துவாரு, 10 பேர் 20 பேர் மாட்டிக்கிட்டாங்க, நீந்து போய் காப்பாத்தணும், மயக்கம் வந்துடும், இவர் விழுந்துருவார். இப்ப இந்த மாதிரியான நிர்பந்தங்கள் எதுவாக இருந்தாலும் இவர்களுடைய உயிருக்கோ உடலுக்கோ அல்லது உறுப்புகளுக்கோ ஆபத்து ஏற்படும், அந்த அவருக்கு நம்ம அந்த நேரத்தில் உதவி செஞ்சு ஆகணும். அப்படி உதவி செய்வதற்கு போகும்போது நோன்புடைய நிலையில போனா உதவி செய்ய முடியாது. அந்த மாதிரி இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோன்பை விடுவதற்கு அனுமதி கொடுத்திருக்கான். புரியுதுங்களா? படிங்க. இதுல இன்னொரு விஷயமும் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு உறவினர் ஒருத்தரையோ அல்லது தெரிஞ்சவர் ஒருத்தரையோ ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கு, அல்லது யாராவது முஸ்லீமே தெரிஞ்சவர் மாதிரி இருக்கு. இப்ப அவருக்கு ரத்தம் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுச்சு. பிளட் நம்ம கண்டிப்பா இப்ப டொனேட் பண்ணி ஆகணும், இல்லைன்னா அவருக்கு ஆபரேஷன் பண்ண முடியாது, அல்லது அவருக்கு வந்து அடுத்து சிகிச்சை எதுவுமே செய்ய முடியாது. இப்ப வேற எங்கேயும் பிளட் கிடைக்கவும் இல்லை. இப்ப நம்ம தான் ரத்தம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். நோம்பு வைத்துக் கொண்டு அதிகமா ரத்தம் கொடுத்தா இப்ப நமக்கு பலவீனம் ஏற்பட்டு நமக்கு பிரச்சனை ஆயிடும். ஏன்னா ரத்தம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சத்தான உணவுகள், ஜூஸ் அந்த மாதிரி வந்து சாப்பிடணும். அப்ப இப்படி ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டா பரவாயில்லை, ரத்தம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இவரு நோம்பை முடிச்சுக்கலாம். அல்லது சில நேரங்கள் என்ன சொல்லுவாங்க, ரத்தம் கொடுக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்ல தெம்பான பொருள்கள் சாப்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துருவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்பதான் நீங்க ரத்தம் கொடுக்க முடியும், ஃப்ரெஷ்ஷா இருக்கும் சொல்லிட்டு. அப்படி இருந்தாலும் நோன்பு முறிச்சிட்டு அவரு அதுக்குண்டான பொருள்களை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ரத்தம் கொடுக்கலாம். அதுவும் இதுலதான் வரும், பிறருடைய உயிரை காப்பாற்றுவதில். படிங்க. என்ன அர்த்தம்? நோன்பை விட்டுட்டார்ல, இதுக்கு கஃபாரா எதுவும் இருக்கா என்று கேட்டா கிடையாது. சில பேர் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க, ஆனா அது வந்து ஏற்றமான சொல்லல. இப்ப வந்து ரத்தம் கொடுக்கணும், அப்ப ரத்தம் கொடுக்கறதுக்கு கண்டிப்பா நோன்பை விட்டாதான் கொடுக்க முடியுங்கிற ஒரு சூழ்நிலையும் இருக்குது. அது வந்து மருத்துவர்கள் தான் சொல்லுவாங்க, பாடியை செக் பண்ணிட்டு இல்ல பரவாயில்ல நீங்க நோம்பு வச்சுக்கிட்டே ரத்தம் கொடுக்கலாம், நல்ல ஹெல்த்தா தான் இருக்கிறீங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா இப்ப முடிக்க வேண்டியதில்லை. இல்ல பாய், இப்ப நீங்க நோம்பு விட்டாதான் நீங்க ரத்தம் கொடுக்க முடியும், உங்களுக்கே வந்து ரத்தம் கம்மியா இருக்குது, அல்லது நீங்களே ஸ்ட்ரென்த் இல்லாம இருக்கிறீங்க, உங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டுடும். அப்ப இதெல்லாம் மருத்துவர்கள் சொல்றதை வச்சுதான் நம்ம முடிவு செய்ய முடியும். அந்த மருத்துவர்கள் நம்ப தகுந்த மருத்துவர்களாகவும், குறிப்பா முஸ்லீமான மருத்துவர்களாகவும் இருப்பது நல்லது, அவசியம் என்று சொல்லலாம். சரி, இப்ப ஏழாவது காரணம், ஆறாவது காரணம் ஆயிடுச்சா, ஏழாவது காரணம் நோடிங்க. ஒரு மனிதர் நோன்பு வச்சுட்டாருமா, நோன்பு வைத்ததற்கு பிறகுதான் அவருக்கு பிரச்சனை ஏற்படுது. எப்படி பிரச்சனை ஏற்படுது? திடீர்னு பசிக்குது. உதாரணத்துக்கு எப்படி, இப்ப சில பேருக்கு வந்து வயிற்றுல போயிருச்சுன்னு வச்சுக்க, தாங்க முடியாது, வயிற்றால போயிட்டா கடுமையான பசி வந்துடும், ஏதாவது அடுத்து சாப்பிட்டாகணும். அல்லது வெயில போனாரு, சாதாரணமா தான் வெயில் இருக்குன்னு நினைச்சு வெயில போனாரு, திடீர்னு பார்த்து இந்த கத்திரி வெயில்லாம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி சரியான வெயில் வேக்கடிச்சிட்டாரு. உள்ளூர்ல தான் இருக்கிறாரு, பக்கத்துலதான் போனாரு, பைக்ல தான் போனாரு, பஸ்ல தான் போனாரு, அந்த மாதிரி அந்த வெயில சரியான தாகம் அப்படியே உட்கார்ந்துட்டாரு. இப்ப இந்த நேரத்துல தண்ணி குடிச்சாதான், இல்ல தண்ணி குடிக்காம மூளையில உள்ள தலையில உள்ள தண்ணீர் எல்லாம் காஞ்சி போச்சுன்னா மனசு செத்துருவோம். கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி கண்டிப்பா குடிக்கணும், இந்த மாதிரி ஒரு நிர்பந்தத்தில் மாட்டிக்கிறார். இப்படி இருந்தாலும் அவர் நோன்பு விட்டுருவோம், நோன்பு வச்சாரு. ஆனா நோன்பு வைத்ததற்கு பிறகு அவருக்கு கடுமையான பசி ஏற்பட்டுச்சு. இப்ப நீங்க சொல்லுவீங்க, எங்களுக்கு நோன்பு வச்சா சும்மா பசிக்குதான் சொல்லுவீங்க, 12 மணிக்கு மேல பசிக்க ஆரம்பிச்சிருந்த என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பாத்தீங்கன்னா வாழ்நாள் என்னைக்குமே நீங்க நோம்பு வைக்க முடியாது. சொல்றது புரியுதுங்களா இல்லையாமா? கண்டிப்பா 12 மணிக்கு மேல பசிக்க ஆரம்பிச்சு, ஏன்னா நம்ம சும்மா இருக்கிறோமா, காலையிலிருந்து சாப்பிட ஆரம்பிக்கிறோம். டிஃபன், அதாவது காலையில் எழுந்திரிச்சோன்னு டீ பிஸ்கட்டு, அப்புறமா டிஃபனு, அப்புறமா திரும்ப டீ பிஸ்கட்டு, அப்புறம் மத்தியான சாப்பாடு, அப்புறம் டீ பிஸ்கட்டு, ஸ்நாக்ஸ், பஜ்ஜி, போண்டா, சமோசா, கொண்டக்கடல இதெல்லாம், அப்புறம் திரும்ப நைட்ல சாப்பாடு, அப்புறம் தூங்குறதுக்கு முன்னாடி பழம் பால். நம்ம லிஸ்ட பாத்தீங்கன்னா வரிசையா இருக்கும், தின்னுக்கிட்டே இருக்கிறோம். புரியுதுங்களா இல்லையா? அப்ப அதனால நம்மளால சிங்காம இருக்க முடியுதா? முடியாது. உங்களை சொல்லலாமா? நானு பொதுவா சொல்றேன், இப்ப அந்த மாதிரி பழகி வச்சிருக்காங்க. இப்ப இவங்க வந்து பசிக்குது, நான் நோன்பு வைக்க முடியலன்னு சொன்னா வருஷத்துல என்னைக்குமே இந்த பகிர் சாகல் நோன்பு வைக்கவே முடியாது. புரியுதா? அப்ப கொஞ்சம் தாங்கிதான் ஆகணும். இது எந்த மாதிரி பசி? சஹர் சாப்பிட்டதே கொஞ்சமான உண்மையான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹர் சாப்பிட்ட அளவுதான் சாப்பிட்டாரு. ரசூலுல்லா எவ்வளவு சஹரி சாப்பிட்டுப்பாங்க நீங்க சொல்லுங்க பாக்கலாம். மூணு பேரிச்சம்பழம் சாப்பிட்டுப்பாங்க, அல்லது மூணு வாய் ரொட்டி சாப்பிட்டுப்பாங்க, அல்லது ஒரு கிளாஸ் பால் குடிச்சிருப்பாங்க, இல்ல அதுவும் இல்லைன்னா ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிருப்பாங்க. இப்பெல்லாம் நோன்பு வச்சா முடிஞ்ச அவ்வளவுதான். ஏன்னா டிஃபன் சாப்பிடுற நேரத்தில் மயக்கடிச்சு விழுந்துருவீங்க பாதி பேர். இப்படித்தான் அவங்க நோன்பு வச்சிருக்கிறாங்க. சஹாபாக்கள் பெரும்பாலானவர்கள் அப்படித்தான். இஃப்தார் என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தா, இஃப்தாரும் அதே போலதான், மூணு பேரிச்சம்பழம், ஒரு கிளாஸ் தண்ணி, ரெண்டு ரொட்டி துண்டு, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இப்படித்தான் அவங்க வாழ்க்கை போயிட்டே இருந்துச்சு. ரொம்ப சின்ன 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 பழக்கம் ஆகிட்டதுனால கொஞ்ச நேரத்திலே வயிறு பசிக்க ஆரம்பிச்சோம். இந்த பிராணிகள் இருக்கு பாத்தீங்களா, மீன், வீட்டில் வளர்க்குற கோழிதான், அது எப்படின்னு சொன்னா அது நீங்க எப்படி பழகுறீங்களோ, சும்மா சும்மா சாப்பாடு போட்டு பழகிறீங்களே, வந்து வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும். நேரத்துக்கு குறிப்பிட்ட நேரத்துக்குன்னு கொடுத்து பழகுங்களா, அப்பதான் சாப்பிடும். அந்த மாதிரி நம்ம வயிற்று எப்படி பழகிட்டோம், எப்ப பார்த்தாலும் தின்னுட்டே இருக்கிற மாதிரி, அது எதையாவது போட்டா அது பெண்ணுகிட்டே இருக்கிற மாதிரி அதுக்கு வேலை கொடுத்து பழகிட்டோம். அதனால அது என்ன செய்யும், கொஞ்சம் நேரம் வானோடனே இல்லையே பசிக்குது குடுறா, இல்லையே பசிக்குது குடுறா, வேண்டாம் இவ்வளவு நேரமா கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஆசிரியர் குருவா ஆரம்பிச்சு குடுறா 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 குடுறான்னு கேட்கறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம பழக்கி வச்சிருக்கிற பழம். இந்த மாதிரி பசியெல்லாம் நீங்க ஒன்னும் பொருட்படுத்திக்கிட்டு நாங்க படிச்சோம் சொன்னாரு, பசிச்சா நோம்பு விட்டுறான்னாரு அப்படின்னு வச்சுங்க, உங்க அம்மா எங்களை என்னதான் அடிக்க வருவாங்க, ஏன் அனுப்பிச்சா என்னையா சொல்லி கொடுத்த, என் புள்ள பரவாயில்ல ஒழுங்கா வந்து நோம்பு வச்சுக்கிட்டு இருந்துச்சு, ஒன்றை படிச்சதுக்கு பிறகு பசிக்குது பசிக்குது நோம்பு வச்சதுக்கு பிறகு எடுத்து சாப்பிட்டுறான்னு சொல்லிட்டு. இந்த பசியெல்லாம் கணக்குல கிடையாதுமா, புரிஞ்சா இல்லையா? அப்ப இந்த பசி தாகம் அதே போல வந்து சாப்பிடாம இருந்தா அவருக்கு உயிர் போயிடும், அல்லது வந்து மயக்கடிச்சு விழுந்துருவாரு, அல்லது சில நேரங்களில் வந்து ரொம்பவும் பசி முத்துனுச்சுன்னு வச்சுங்க கண் பார்வை போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அல்லது காது கேட்காம போறதுக்கு, அந்த மாதிரிலாம் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். சாப்பிடாம தாகம் அதெல்லாம் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் அவர் பயந்தாலும் சரி அவர் விட்டுடலாம். அதுக்கு சில ஆதாரங்களில் குறிப்பா என்ன சொல்றாங்க, அல்லாஹ்வுத்தர நம்ம மார்க்கத்தில் நெருக்கடி ஏற்படக்கூடிய அளவுக்கு சிரமத்தை வைக்கணும். எங்க நெருக்கடி ஏற்படக்கூடிய அளவுக்கு சிரமம் ஏற்படுமோ அல்லாஹ்வுத்தர அங்க விசாரம் ஆக்கிவோம், அதாவது மன்னிச்சிருவோம், நீ அந்த சட்டத்தை மீறினா தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு, புரியுதுங்களா? அதே போல அல்லாஹ்வுடைய சட்டங்கள்ல ஒரு சட்டம், உங்களை நீங்களே அழித்துக் கொள்ளாதீர்கள், உங்களுக்கு நீங்களே ஆபத்துகளை உண்டாக்கி கொள்ளாதீர்கள். அப்ப நமக்கு நோக்கம் நன்மைகளை செய்ய வேண்டும் என்பதுதான். ஆனா அப்படி நன்மைகளை செய்யும் போது அதனால உடலுக்கோ உறுப்புக்கோ ஆபத்து என்று பயப்படும் பொழுது அல்லாஹ் மன்னிச்சிடும். இப்ப நீ என்னுடைய கட்டளையை விட்டாலும் பரவாயில்லை, உன்னுடைய உடலை பாதுகாத்துக்கொள். அல்லாஹ் எவ்வளவு பெரிய ரஹ்மான் பாரு, என்னுடைய கட்டளையை நீ மீறினாலும் பரவாயில்லை, என்னுடைய கட்டளையை நீ செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை, உன்னுடைய உயிரை பாதுகாத்துக்க, உன்னுடைய உடலை பாதுகாத்துக்க, உன்னுடைய உடல் உறுப்புகளை பாதுகாத்துக்கொள், நான் உன்னை மன்னிச்சிடறேன் என்பதாக அல்லாஹ் மன்னிச்சிடறான். அதுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான், நான் எப்போதுமே உங்களுக்கு லேசாக்கி கொடுப்பதைத்தான் விரும்புகிறேன். ரபு என்ன சொன்னா, உங்களை கஷ்டத்துல போடணும், சிரமத்துல போடணும், சிக்க வைக்கணும், உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கணும், துன்பத்தை கொடுக்கணும் என்பது ரபுடைய நோக்கம் இல்ல. இப்ப அல்லாஹ்வுத்தர உங்களுக்கு சில நேரங்களில் உங்களுக்கு கேள்வி வரும், தொழுகை நோன்பு இவ்வளவு இபாதத்துகள் இருக்குது, சில நேரங்களில் நஃப்சு சொல்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது, என்ன இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நஃப்சுடைய ஊசலாட்டங்கள் வரும். உண்மையிலே நீங்க நினைச்சு பாருங்க, மறுமையுடைய நரகத்துடைய பிரச்சனையை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இது லேசா, இந்த சிரமம் இப்ப படுற இந்த இபாதத்துகளை செய்யும் போது ஏற்படக்கூடிய இந்த துன்பம் பெருசா, நரகத்துடைய துன்பம் பெருசா? அதை கவனிச்சு பார்க்கும்போது இது ஒண்ணுமே கிடையாது. ஒரு மனிதன் நரகத்தில் ஒரு நிமிடம் அனுபவிக்கக்கூடிய அந்த துன்பம், அந்த சிரமத்துக்கு முன்னாடி நம்முடைய வாழ்க்கை முழுவதும் நாம் செய்யக்கூடிய இபாதத்துகள்ல நமக்கு ஏற்படக்கூடிய சிரமம், முழு சிரமம், லைஃப் லாங் நம்ம எடுக்கக்கூடிய சிரமத்தையும் நரகத்தில் ஒரு நொடி நரகவாதி அனுபவிக்கக்கூடிய சிரமத்தையும் ஒப்பிட்டு பார்த்தா இந்த சிரமம் ஒண்ணுமே கிடையாது. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், மறுமையின் நரகத்தில் நரகத்தின் தண்டனையிலிருந்து அந்த சிரமத்திலிருந்து உங்களை பாதுகாப்பதற்கு தான் அல்லாஹுத்தால இந்த இபாதத்துடைய சிரமத்தை கொடுத்துருக்கான். அப்போ உங்களுக்கு அல்லாஹ் லேசை நாடுகிறானா சிரமத்தை நாடுகிறானா? லேசை நாடுகிறான். அப்ப இபாதத்தின் இந்த சிரமத்தை கொடுத்து நரகத்திலிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாத்து சொர்க்கம் என்ற வசதிக்குள்ளார லேசுக்குள்ளார அல்லாஹ் உங்களை நுழைவிக்க விரும்புகிறான். அப்ப இந்த மாதிரி ஆதாரங்களை அறிஞர்கள் எடுத்து கூறி ஒரு மனிதருக்கு இப்படி ஒரு பிரச்சனை ஏற்பட்டு விட்டால், அதாவது நோன்பு வைத்திருக்கின்ற நிலையில் பசி மயக்கம் ஏற்பட்டு சாப்பிட்டே ஆகணும் அல்லது குடிச்சே ஆகணும், அப்படி சாப்பிடல குடிக்கவில்லை என்றால் உயிருக்கோ உறுப்புக்கோ உடலுக்கோ பாதிப்பு ஏற்படும் என்று இருந்தால் அவர் நோன்பை விட்டுவிடலாம். புரியுதுங்களா? அதாவது இந்த சட்டம் நம்ம எங்கிருந்து எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் விளக்க சொல்றாங்க. இப்போ அல்லாஹு தஆலா பன்றிய ஹராமாக்கி இருக்கிறான், அதே போல நாய் இந்த மாதிரி கீரி கிழித்து தீயக்கூடிய மிருகங்களுடைய மாமிசத்தை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். அதே போல மது சாராயம் அது நமக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கு. இப்போ ஒரு முஸ்லீம் பசியில மாட்டிக்கிட்டார், யாருமே அவருக்கு சாப்பாடு கொடுக்கல, மூணு நாளைக்கு மேல பசியில இருக்கிறார், வேற எதுவுமே சாப்பிடுறது கிடைக்கல, செத்த பிராணி தான் இருக்குது, ஒரு ஆடு செத்து கிடக்கு, ஒரு மாடு செத்து கிடக்குது, செத்து போன மாடு செத்து போன ஆடு ஹராம். ஆனா இப்ப இவர் மூணு நாளைக்கு மேல பசியா இருக்கார், இனி ஒரு நாளும் ஒரு வேலையும் இவர் சாப்பிடாம இருந்தாருன்னா மூத்தா போயிடுவார். அப்ப அந்த நேரத்தில் தன்னுடைய அந்த கோர பசியை போக்கக்கூடிய அளவுக்கு அந்த செத்த பிராணியிலிருந்து அந்த மாமிசத்தை எடுத்து இவர் சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். புரியுதா? அதுக்கு மேல டேஸ்ட் காண்டி போட்டு வறுத்து சுட்டு சாப்பிடக்கூடாது. புரியுதா? அந்த உயிரை போக்குறதுக்கு உயிரை பாதுகாப்பதற்குண்டான அளவுக்கு மட்டும் அவர் சாப்பிட்டுக்கலாம். இல்ல நான் சாப்பிட மாட்டேன், செத்து போன பிராணி, நான் செத்தாலும் பரவாயில்லைன்னு இவரு சூஃபியால மாற முடியாது. இல்லன்னா அல்லாஹ் கேட்பான், ஏன் நான் தற்கொலை பண்ணிக்கிட்டேன்னு கேட்போம். புரிஞ்சுங்களா? அதே போல கடுமையான தண்ணி தாகத்துல மாட்டிக்கிறாரு, இங்கேயே போய் தண்ணியே கிடைக்கல, சாராயம் மட்டும்தான் இருக்குது. ஓகே, இப்பா தன்னுடைய தொண்டையை நினைத்துக் கொள்வதற்கு உயிரை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு சில மிளர்கள் அவர் குடிச்சுக்கலாம். குடிச்சுட்டே இருக்கிறாரு, ருசி ஆசை வந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் குடிப்போமான்னு சொன்னா பெரும்பாவமா போயிடும். தன்னுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு மட்டும் அந்த உணவை, ஹராமாக்கப்பட்ட உணவை எடுத்துக் கொள்வதோ அல்லது ஹராமாக்கப்பட்ட பானத்தை எடுத்துக் கொள்வதற்கோ அனுமதி இருக்கு. எப்படி இதற்கு அனுமதி இருக்குதோ அதே போலதான் இந்த நிலையிலையும், இந்த நிலை நோன்பு வைத்திருக்கின்ற நிலையில் பசியினால் தாகத்தால் ஒரு மனிதருக்கு உயிர் போகிவிடும் அல்லது உடல் உறுப்புகளில் பாதிப்பு ஏற்படும் என்று பயப்படும் பொழுது இப்பயும் இவர் சாப்பிட்டுக்கலாம். எதை சாப்பிட்டுக்கலாம்? மற்ற உணவுகள், நோன்பு வைத்திருக்கக்கூடிய நேரத்தில். ஏன்னா நோன்பு வைத்திருக்கக்கூடிய நேரங்களில் எதையுமே சாப்பிடக்கூடாது, எதையுமே குடிக்கக்கூடாது, தடுக்கப்பட்டிருக்கு. எப்படி வந்து மற்ற நேரங்களில் செத்த பிராணிகள், மது இதெல்லாம் நமக்கு ஹராமாக்கப்பட்டிருக்குதோ அந்த மாதிரிதான் நோன்பு வைத்திருக்கும் போது பொதுவா உணவு பானம் எல்லாமே ஹராமாக்கப்பட்டிருந்துச்சு. இந்த நேரத்தில் ஒரு மனிதர் சாதாரணமா இருக்கும் பொழுது கோரமான பசிக்கு ஆளாகிவிட்டால் அவர் எப்படி ஹராமாக்கப்பட்டதை சாப்பிட்டு உயிரை பாதுகாத்துக்கணுமோ அதே போலதான் ஒரு நோன்பாளி, அவருக்கு கோர பசி தாகம் ஏற்பட்டு விட்டால் அந்த நேரத்தில் அவர் சாப்பிடக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லி இருந்தாலும் கூட இப்ப உயிரை பாதுகாக்கிறதுக்காக சாப்பிட வேண்டும் என்று அல்லாஹ் அனுமதிச்சிருக்கிறதுனால அவர் சாப்பிட்டு நோன்பு விட்டுருக்கும். நீங்க பாருங்க, அதாவது ரெண்டு கண்டிஷன் அல்லாஹ் சொல்றான். கடுமையான பசியில் நிர்பந்திக்கப்படுகிறார். பசி மஹ்மசான் சொன்னா லிமிட்டை தாண்டிருச்சு, கண்ணெல்லாம் சுத்த ஆரம்பிச்சிருச்சு, முதுக நிமிக்க முடியல, உழுவுற நிலைமைக்கு வந்துட்டார், நடக்க முடியல, தொழுகவே முடியாது அந்த நிலையில. அதான் மஹ்மசா, கடுமையான கோர பசியில் நிர்பந்திக்கப்படுவது. இரண்டாவது பாருங்க நிபந்தனை எல்லாம் சொன்னாஸ்மி, பாவம் செய்ய வேண்டும் என்ற நோக்கமும் அவருக்கு கிடையாது. சும்மா நச்சுக்கும் பசிக்குதுங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குங்க, சாப்பிட்டுதாங்க ஆகணும், இல்லாட்டி பிரச்சனை ஆயிடுவேன் அப்படின்னு வாயால சொல்றாரு. உண்மையிலேயே உடல்ல அந்த மாதிரி பசியில தாங்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது. ஏன் அப்படி சொல்றாருன்னு சொன்னா, ஹராமாக்கப்பட்டதை சாப்பிடணுங்கிற ஆசையில், பன்றி கறி இருக்குது அல்லது வேற ஏதாவது தடுக்கப்பட்ட ஹராமான உணவு இருக்குது அல்லது சாராயம் இருக்குது, பாவத்தை நாடுகிறார். அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? கடுமையான பசியும் இருக்கணும், அதே போல அதை சாப்பிடும் பொழுது பாவத்தின் பக்கம் அவருக்கு நாட்டமும் இருக்கக்கூடாது. அதை ருசிச்சு நல்லா ஆசைப்பட்டு சாப்பிடக்கூடாது. யாரெல்லாம் என்ன மன்னிச்சிரு, நான் வந்து இது மாதிரி நிர்பந்தத்தில் சாப்பிடுறேன் என்று அந்த நிர்பந்தத்தின் அளவுக்கு சாப்பிட்டு முடிச்சிடணும். புரியுதுங்களா? பாவத்தை நாடக்கூடாது என்றால் என்ன அர்த்தம்? சாப்பிட்டுட்டே இருந்தாரு, மூணு கவலை நாலு கவலை சாப்பிட்டாரு, ஓகே இப்ப இது போதும், அடுத்து ஒரு நாளைக்கு சமாளிக்கலான்னு இருக்குது. இருந்தாலும் நான் மூணு நாளா பட்டினியா இருக்கிறேன், ஃபுல்லா கல்யாணத்துல வந்து பிரியாணி சாப்பிட்ட மாதிரி சாப்பிடுவேன் அப்படின்னு சாப்பிடலாமான்னு சாப்பிடக்கூடாது. அதான் பாவத்தை நாடுவது. இதுலையும் பாருங்க அந்த நிபந்தனை இருக்கு பாருங்க, நிர்பந்திக்கப்பட்டார் ஹைரபாகின், வரம்பு மீறியவராக இல்லாமல். வரம்பு மீறியவர் என்றால் என்ன அர்த்தம்? அவருக்கு உண்மையிலேயே பிரச்சனை இல்லை. அவ பிரச்சனை இல்லைன்னா அவர் கண்டிப்பா ஹராம ஹராம் என்றுதான் பாவிக்கணும். புரியுதா? அவ பிரச்சனை இல்லாமல் இருக்கும் போது ஹராம ஹலாலாக பாக்குறாரு.